ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பாக அழைக்கப்பட்ட சகோதரர் சகோதரிகளே, முதலாவது உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, மெய்யாகவே தேவன் வந்து ஒரு அருமையான வாய்ப்பை, அதுவும் கேஜிஎஃப் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை சந்திக்கவும் சத்தியங்களையும் அன்பையும் பரிமாறிக்கொள்ளவும் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். வேதத்தில் ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம போகலாம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு வசனம், சிங்கக்குட்டிகள் சாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், அப்புறம் கத்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது அப்படின்னு சொல்லி நம்ம வசனம் வாசிச்சிருக்கோம் இல்லைங்களா. இது சங்கீதக்காரன் எழுதும் போது என்ன மனதிலே வச்சுட்டு இந்த ஒரு சங்கீதத்தை அவர் எழுதியிருப்பார் என்பதை குறித்து நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அதாவது தாவீது தன்னுடைய அநேக தன்னுடைய வாழ்நாளில் கொஞ்ச காலத்தை அவர் வந்து காட்டில் கழிக்க வேண்டியதாக இருந்துச்சு, ஃபாரஸ்டுக்குள்ள. அப்போ அந்த மிருகங்களுடைய வழக்க வழக்கங்களை அவர் நன்றாக தெரிஞ்சு வச்சிருந்தார், கேபிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல முக்கியமான ஒரு வழக்க வழக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள் வந்து காட்டில் இருக்கும், அதுல ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்கும், அதுல வந்து பெண் சிங்கம் தான் போய் அந்த இலையை துரத்தி குடிச்சு வேட்டையாடும், ஆண் சிங்கம் மேக்சிமம் அங்க ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து. இப்ப என்னன்னா, இந்த பெண் சிங்கம் போய் அந்த இலையை துரத்தி குடிச்சு வேட்டையாடிட்டு அது தன்னுடைய ஃபேமிலிக்கு வரும்போது அங்க ஆண் சிங்கம் உட்காந்துருக்கும், அந்த சிங்க குட்டிகள் வந்து அங்க உட்காந்துருக்கும். அப்ப முதல்ல இந்த இலையை எது சாப்பிடும் பாருங்க, அந்த சிங்கங்களுக்குள்ள ஒரு பழக்க வழக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல ஆண் சிங்கம் தான் சாப்பிடுவோம். சில நேரத்துல கொஞ்சம் நிறைய சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு மாட்டு ஒரு ஆட்டினுடைய ஒரு தொடையோ ஏதாவது ஒண்ணு இருக்கும். அப்ப அந்த சிங்க குட்டிகள் வந்து உட்கார்ந்துட்டே இருக்கும், அந்த சிங்கம் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும். அப்ப சிங்க குட்டிகள் என்ன பண்ணிட்டு இருக்கும், அதுக்கு சாப்பிடறதுக்கு அனுமதி இல்லை, அது அப்படியேதான் உட்காந்துருக்கும். நேரமாக சிங்கம் வந்து ஃபுல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும், சாப்பிட்டே இருக்கும். கடைசியில் என்ன ஆயிடுதான், முழுசையும் சில நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிடும். அப்ப யாருக்கு அந்த உணவு இல்லை, அந்த சிங்க குட்டிகளுக்கு அன்றைக்கு அந்த உணவு கிடையாது. இதை எத்தான் அவர்கள் முக்கியமா பார்த்துட்டு என்ன எழுதியிருக்காங்கன்னா, சிங்க குட்டிகள் கூட காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிற ஜனங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சோ அந்த மாதிரி இந்த கடைசி காலத்துல பிதாவாகிய தேவனை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் நம்மளா, இப்போ நமக்கு வந்து தேவன் ஒரு நன்மையும் குறைபட வைக்கிறதே இல்லை. அதனுடைய ஒரு ஆதாரம் தான் இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், அடிக்கடி இந்த மாதிரி ஒன்டே கன்வென்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கூடி அநேக சத்தியங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இதற்காகவே நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் ஆயிரம் முறை ஸ்தோத்திரிக்க வேண்டியுள்ளார். சரி, இப்ப நம்ம சப்ஜெக்ட் வந்துடலாம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களுடைய ரட்டிப்பு அல்லது இஸ்ரேலின் ரட்டிப்பு, ஆங்கிலத்தில் சொன்னா இஸ்ரேல் த டபுள் அப்படின்னு சொல்லி என்னுடைய தலைப்பை நம்முடைய மூத்த சகோதரர் அவர் வைச்சிருக்கிறாங்க. இந்த சப்ஜெக்டினுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த இது இஸ்ரேல் ஜனங்களை அவருடைய காலக்கணக்குகளை அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களுடைய ஹிஸ்டரியை மையமாக கொண்ட ஒரு சப்ஜெக்ட் சொல்லி நம்ம பார்க்கணும். இதுக்கு ஆதாரமா நம்ம பார்க்கும்போது, நமக்கு இஸ்ரேல் ஜனங்களுடைய முற்பிதா நம்ம ஆபிரகாம் நமக்கு நல்லா தெரியும், அவரை வந்து நம்ம அதிலிருந்து நம்ம எடுக்கலாம். ஆபிரகாமுடைய சந்ததி தான் இஸ்ரேல் ஜனங்கள். ஆபிரகாமையும் அவருடைய சந்ததியும் நம்ம பிரிக்க முடியுமா, பிரிக்க முடியும், பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஆபிரகாமுடைய சந்ததி தான். விசேஷமான ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப நாமளே தேவனிடத்துல பல விதமான நன்மைகளை நம்ம எதிர்பார்க்கிறோம், ஜெபம் பண்றோம், நிறைய காரியங்கள் செய்யும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுங்களா, நம்ம காலத்திலேயே அந்த ஆசீர்வாதங்கள் நடக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா தேவன் ஆபிரகாம் எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தார், அவரை நீ வந்து உன்னை ரொம்ப பெரிய ஜாதியாக சொன்னார், உன்னை அப்படிங்கிறது யார சொல்ற, அவருடைய சந்ததியை. இப்ப நம்மளை கூட தேவன் திடீர்னு கூப்பிட்டு நான் வந்து உன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜோர ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம், தேவன் என்ன சொல்லுவோம், என்ன விட்டீங்க என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம், என்ன விட்டீங்களே. ஆனா ஆபிரகாம் அப்படி கேட்கல பாரு, தன்னுடைய சந்ததியை அவர் நேசிக்கிறார் கண்ணை பார்க்காமே. அதனாலதான் ஆபிரகாம் தேவனுடைய மனநிலைக்கு ஒப்பிட்டு நேரத்தில் நம்ம படிக்கும் போது பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை நேசிக்கிறார். அதே மாதிரிதான் தேவன் தன்னுடைய பிள்ளைகளாகிய அவருடைய சந்ததி, அவன் இன்னும் உலகத்தில் உருவாகவே இல்லை, அவங்கள நேசிக்கிறார்கள். சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் போது ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் இப்ப நம்ம படிச்சோம். நம்முடைய டேனியல் பிரதர் வாசிச்சார் இல்லைங்களா, எரேமியா 16 அதிகாரம் 17-18. இப்ப அவருடைய ஹிஸ்டரி கொஞ்சம் முன்னாடி போலாம். தேவன் ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதிச்சார். அவங்க என்ன பண்ணாங்க, எகிப்தில் அடிமையா இருந்தாங்க, அவங்களை கூட்டிட்டு போனார் கானான் தேசத்துக்கு. நியாயாதிபதிகள் அவர்கள் அரசாண்டாங்க, எத்தனை வருஷம், 450 வருஷம். இப்ப இதெல்லாம் நம்முடைய பேசிக் சப்ஜெக்டோட ஒட்டி வரக்கூடிய விஷயங்கள், கொஞ்சம் இந்த கால கணக்குகளை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே அந்த பேசிக் சப்ஜெக்ட்ல பார்த்திருப்போம், பைபிள் குரோனாலஜி அந்த சப்ஜெக்ட் பார்த்துருக்க முடியும், வேதாகம கால கணக்கு. சோ நியாயாதிபதிகள் 450 வருஷம். அதுக்கப்புறம் ராஜாக்களுடைய காலம் எவ்வளவு, 513 வருஷம். அதுக்கப்புறம் அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது 70 வருஷம். இந்த மாதிரி பாபிலோனுக்கு அவர்கள் சிறைப்பட்டு போகும்போது அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்காக பிரத்யேகமா அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி இருந்தார். அவர் யார், அவர் தான் ரொம்ப நேஷனல் தீர்க்க தரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசி. இஸ்ரேல் ஜனங்கள் மேல ரொம்ப பரிவும் பாசமும் கொண்டவர், இஸ்ரேல் நாட்டு மேலேயே தேசபக்தி உள்ளவரா அவர் இருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டே இருந்தார் ரொம்ப நாள். யாராவது எரேமியா தீர்க்க தரிசி, இஸ்ரேல் ஜனங்களை சிறைப்பட்டு போகும்போது இந்த எரேமியா தீர்க்க தரிசி இஸ்ரேல் ஜனங்களை குறித்து தேவன் சொன்ன ஒரு வசனத்தை அவர் வாசித்தார். அதை எத்தனை நம்ம சகோதரர் வாசித்தார் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்ற போல, என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமா இருக்கிறது, அவைகள் எனக்கு முன்பாகவே என்ன இருக்குன்னா மறைந்திருக்கிறது இல்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிறதும் இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம், இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணக்கூடிய எல்லா தவறுகளையும் நான் என் கண்ணு முன்னாடியே வச்சிருக்கேன் அப்படிங்களா. யார் சொல்லுங்க, தேவன் சொல்ற. தயவு செய்து இந்த வசனங்களை கொஞ்சம் நல்ல மைனூட்டா கவனிங்க, இல்லன்னா கடைசியில் என்னுடைய கன்க்ளூஷன் நமக்கு புரியாது. இஸ்ரேல் ஜனங்களை பத்தி சொல்லும் போது அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஸ்டேக்ஸ் ஒவ்வொரு தவறுகளையும் என் கண்ணு முன்னாடியே வச்சிருக்கேன், அது என்னுடைய கண்களுக்கு மறைவாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அவர் சொல்லும் போது, முதலாவது நான் அவர்கள் அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்திற்கும் ரட்டிப்பாய் நீதியை நான் என்ன பண்ணுவேன், சரி கட்டுவேன் அப்படிங்கிற. நம்ம இந்த சரி கட்டுற விஷயத்தை எந்த சப்ஜெக்ட்ல அடிக்கடி பார்ப்போம், என்ன சப்ஜெக்ட்ல பார்ப்போம், பேசிக் சப்ஜெக்ட்லயே பார்த்துட்டு இல்லைங்களா, சரி கட்டுறது. இப்படி காமிச்சாதான் ஞாபகம் இல்லைங்களா, ரேன்சம் இல்லைங்களா, இயேசு ஆதாம் முதலாவது ஆதாம், அந்த ஆதாமுக்கு ஈக்குவலான ஒரு பலி, பூர்ண பலி, அந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அதான் சரி கட்டுறது. இப்ப அதே தான் சொல்றாரு, உங்கள் அக்கிரமத்துக்கு தக்கராய் நான் என்ன பண்ண போறேன், நீதியை நான் என்ன பண்ண போறேன், சரி கட்டுவேன் அப்படின்னு என்ன, நீதியை சரி கட்டுவேன்னா எந்த அளவுக்கு நீங்க அக்கிரமம் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலான தண்டனை என்ன செய்ய போறேன், நீதியை சரி கட்டுறதுனா தண்டனை கொடுத்து என்ன பண்ண முடியும், இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை சரி கட்டுறா. அப்போ உங்கள் அக்கிரமத்துக்கு தக்கதா ரட்டிப்பாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நமக்கு இங்க தமிழ்ல அங்க நம்ம போட்டிருக்காங்க. அநேக சகோதரர்கள் தமிழ் பைபிள் தான் ஃபாலோ பண்றீங்க நினைக்கிறேன். ரட்டிப்புனா என்ன அர்த்தம், ரெட்டை மடங்கு இல்லைங்களா, ரெட்டை 10 அப்படின்னா அதுக்கு ரெட்டிப்பு எவ்வளவு, 20. ஆக்சுவலா அப்படி இல்லை பைபிள், இந்த இடத்துல ரெட்டிப்புன்னு தமிழ்ல போட்டிருக்காவ அது வந்து கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ இதை குறிச்சு ஆராய்ச்சியாளர்கள் வந்து நம்ம நம்முடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் போது எங்க எந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு டபுள் மடங்கு அவர் தேவன் தண்டிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி அவர்கள் ஆராய்ச்சி பண்ணும்போது எந்த இடத்துலயுமே டபுள் மடங்கா வந்து அவர்கள் தண்டிச்சதாக தெளிவான தீர்க்க தரிசனங்கள் இல்ல. அதனால என்ன பண்ணாருன்னா, இதனுடைய நம்பிக்கை உடனே என்ன பண்ணுவான், உடனே எங்க போயிடுவான், எங்கேயாவது இடத்துல புரிந்து கொள்வது கஷ்டமா இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிருவான், சரி இதை குறிச்சு எங்கேயே பார்க்கலாம், மூலப்பிரதிகள் பார்க்கலாம் அல்லது வேற ஏதாவது டிரான்ஸ்லேஷன்ஸ்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆங்கிலத்தில் திருத்திய மொழிபெயர்ப்புகள் எல்லாம் இதை குறிச்சு நம்ம கொஞ்சம் தெளிவா இருக்கு. இதனுடைய ஒரிஜினல் வார்த்தை என்னன்னு சொல்லி பார்க்கணும், ரட்டிப்பு அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரிஜினல் ஹீப்ரூல என்ன வார்த்தைன்னு சொல்லி பார்க்கும்போது மிஷ்னே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர்கள் வந்து அங்க போட்டிருக்காங்க. நீங்க வந்து எழுதுறதா எழுதிக்கலாம், அனைத்து சகோதரர்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். MISHNEH மிஷ்னே, மிஷ்னேங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் இரட்டை மடங்கு அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, இன்னொரு முறை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை எனக்கு கொடுக்கிறதா. இன்னொரு முறைன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எவ்வளவு காலங்கள் அக்கிரமம் செய்தார்களோ அதுக்கு ஈக்குவலான இன்னொரு போர்ஷன் அவர்களுக்கு தேவன் என்ன செய்ய போறாருன்னா அந்த நீதியை சரி கட்டுவார், அதாவது அவர்களுக்கு தண்டனையின் காலத்தை அவர் கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல அது வரும். மறுபடியும் ரிப்பீட் பண்றேன், இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை காலங்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாம அவர்கள் பாவம் செய்தார்களோ அதற்கு ஈக்குவலான இன்னொரு போர்ஷன் அதாவது இன்னொரு முறை. இன்னும் புரியமா சொல்லணும்னா, ஒரு 50 வருஷம் இஸ்ரேல் ஜனங்கள் அக்கிரமம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை வருஷம் தண்டனை, எத்தனை வருஷம் தண்டனை, 50 வருஷம். அதுக்கு ஈக்குவலான இன்னொரு போர்ஷன். அப்ப அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு தண்டனையின் காலத்தை அவர் பிக்ஸ் பண்ண. சரி, இப்ப நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம், எத்தனை வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் அக்கிரமம் செய்தார்கள், உங்களுக்கு ஏதாவது எத்தனை வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அக்கிரமம் அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இதை குறித்து நம்ம சிந்திக்கும் போது நமக்கு நிறைய காலக்கணக்கில் தெரியும். நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம், புறஜாதிகளின் காலம் அதை குறித்து சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம், அதே மாதிரி பைபிள் குரோனாலஜி படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய காலக்கணக்கில் நம்ம படிக்கும் போது எத்தனை வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எக்ஸாக்டா தேவனிடத்தில் அவர்கள் தவறு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறதுக்கு முன்னாடி நாம வேதாகம காலக்கணக்கினுடைய ஒரு முக்கியமான சாராம்சத்தை இப்ப நம்ம பார்க்கணும். நம்ம வாசிக்கலாம் யாத்திராகமம், அதுக்கு முன்னாடி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தண்டனையையும் தேவன் அவர்களை திரும்ப கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி அங்க சொல்லும் பொழுது சகரியா 9:9 வாசிங்க. சகோதரி கொஞ்சம், அதாவது சகரியா 9:9
சியோன் குமாரத்தியே மிகவும் கழிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார்.
இரண்டாம் வருகையை பத்தி அவர் சொன்ன ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம், சியோன் குமாரத்தி எருசலேம் குமாரத்தி ரெண்டையும் அவர் வந்து அந்த ரெப்ரசன்ட் பண்றார். அதே மாதிரி அவர் திரும்ப வரும்போது கழுத மேலே வர்றார், அப்புறம் இன்னொன்று மேல கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வர்றார். அவர் எங்கேயாவது ரெண்டு கழுது மேல வந்திருக்காரு, ஒரே கழுது மேல தான் வந்திருக்காரு இல்லைங்களா, அது எப்போ அவர் அவருடைய முதலாம் வருகையில ரெண்டாம் வருகிற வரும்போது ரெண்டு கழுது மேல வர்றாரு. சோ இதெல்லாம் சொல்ல இது வந்து நம்ம இது ஒரு சப்ஜெக்டா பார்த்தோம்னா பெரிய சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம், பட் இப்ப நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதனுடைய சுருக்கத்தை மட்டும் பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகையில அவர் யார் மேல தன்னுடைய அரசாங்கத்தை முதல் முதல் அவர் செலுத்துறார் என்று சொல்லி பார்க்கும்போது சியோன் குமாரத்தி அப்படின்னா அவருடைய திருச்சபை, எருசலேம் குமாரத்தின்னா அவருடைய மாம்சம் இஸ்ரேல் ஜனங்கள், இவங்க ரெண்டு பேருக்கு மேலே அவர் தன்னுடைய ஆளுகையை அவர் வந்து முதல் முதல் வைக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய அர்த்தத்துல அது வரும். சோ அப்ப அந்த இடத்துல அவர் இரண்டாம் வருகையில வரும்போது இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் இந்த 2000 வருஷ காலப்பகுதியில ஒரு தண்டனையின் காலத்துல தான் அவங்க இருந்த ஒரு விஷயத்தை நமக்கு நல்லா தெரியும். இவர்களுக்கு தண்டனையின் காலம் தேவன் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சாக போற முன்னாடி ஒரு வசனம் சொன்னார் இல்லையா மத்தேயு, அதாவது அந்த வசனம் எப்படி அவர் ஆரம்பிக்கிறார்னா, எருசலேமே எருசலேமே ஓடி வந்து தன்னுடைய குஞ்சுகளை தன் இறகின் கீழே கூட்டி செல்லி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ முறை உன்னை நான் கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் இருந்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம், கோழியுடைய ஹேபிடேஷன் அங்க காட்டுறாரு. கோழி வந்து சாயங்கால நேரத்துல தன்னுடைய குஞ்சுகளை என்ன பண்ணும்னா, இருட்டாக முன்னாடி இருட்டாச்சுனால அந்த குஞ்சுகள் என்ன ஆகும், அது வந்து தவறி போயிடும். சோ தவறக்கூடாதுக்காக அந்த குஞ்சுகளை என்ன பண்ணும்னா, சாயங்கால நேரத்துல கூட்டிட்டு வந்து தன்னுடைய இரவுக்குள்ளே வச்சுக்கணும். அந்த மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனையின் காலம் வந்து வரப்போற ஒரு சூழ்நிலையில இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, அதான் உங்களுக்கு சாயங்காலம் மாதிரி. நான் எத்தனையோ தடவை உன்னை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்தேன், ஆனா உங்களுக்கு மனசு இல்லாம போயிடுச்சு, உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனையின் காலத்தை இயேசு கிறிஸ்து அந்த தேவனுடைய திட்டத்தில் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்ப அதிலிருந்து அவர்களுக்கு தண்டனை வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இப்ப அவர்கள் என்ன நிலைமைக்குள்ள போனாங்க, இந்த 2000 வருஷ காலமா ஏற்கனவே ஒரு மறித்த கண்டிஷன்ல அவங்க போயிட்டாங்க. அதனாலதான் நம்ம இசைக்கியல் 37 வாசிக்கும் பொழுது உலர்ந்த எலும்புகளை குறிச்சு எல்லாம் நம்ம படிக்கணும். சரி, இப்ப பாருங்க இவங்க என்ன நிலைமை இருந்தாங்க. 11 வாசிக்கும் சகரிய 9:11.
தண்ணீர்
இல்லாத குழியிலே அகப்பட்டிருக்கிற உங்களை உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நான் என்ன செய்ய மறுபடியும் விடுதலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்க எல்லாம் அரணுக்கு திரும்புங்கள். இதே வசனத்தை மறுபடியும் சொல்றவர், இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு தருவேன், இன்னைக்கே தருவேன். இதுக்கெல்லாம் அர்த்தம் நமக்கு நிறைய தீர்க்க தரிசன புஸ்தகங்களை நம்ம வாசிக்கணும். அப்போ இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தண்டனை காலத்தை தேவன் ஃபிக்ஸ் பண்ணார். இப்ப இந்த தண்டனையின் காலத்தை எங்க இருந்து ஆரம்பிச்சு எங்க முடியுது என்பதை குறிச்சும், அவர்கள் எத்தனை வருஷங்கள் அக்கிரமம் பண்ணாங்க என்பதை குறிச்சும் நாம வந்து ஒரு சின்ன கணக்கு போடப்போம். அதுக்கு முதல்ல ஒரு ஆதாரமான ஒரு வசனம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாத்ராகமம் எக்ஸோடஸ் 12 12 அதிகாரம் 40 வசனம் வாசி.
இஸ்ரேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது.
அப்ப இந்த இடத்துல ஒரு இஸ்ரேல் ஜனங்களை பத்தி தேவன் சொன்ன ஒரு வார்த்தை அங்க என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் புத்திரர் எகிப்துல குடியிருந்த காலம் 430 வருஷம். இப்ப அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், இஸ்ரேல் ஜனங்க எகிப்துல 430 வருஷம் குடியிருந்தாங்களா இல்லையா? அது குடியிருந்தவங்களுக்கு தான் தெரியும். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல 430 வருஷம் குடியிருந்தாங்களா? ஆமா, அப்படித்தானே போட்டிருக்கீங்க, அப்படித்தானே போட்டிருக்கீங்க. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல குடியிருந்த வருஷம் 430 வருஷம். அடுத்த வசனத்துல பார்க்கும் போது 430 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன ஆயிட்டாங்க, எகிப்து விட்டு என்ன பண்ணிட்டாங்க, வெளிவிட்டாங்க. இது கூட ஒரு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஒரு வசனம் தான். ஏன் அப்படின்னு பார்க்கும் போது நம்ம வேதாளம் ஆராய்ச்சிக்குள்ள காலம் கணக்குள்ள ஆராய்ச்சி கணக்குள்ள போயிட்டோம்னாலே நமக்கு நல்லா தெரிஞ்சிடும், இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷம் அங்க எகிப்துல இல்ல, அதற்கு குறைவான வருஷங்கள் தான் அங்க எகிப்துல இருந்தாங்க. அப்படின்னா இந்த 430 வருஷத்தினுடைய தொடக்கம் எங்க அப்படிங்கறத நம்ம எங்க படிச்சிருக்கோம், பைபிள் புரோனாலஜி காலக்கணக்கு புத்தகத்துல வாசிச்சிருக்கோம். அதுக்கு ஆதாரமா வசனம் இருக்கு, யாராவது சொல்லும் பாருங்க. கலாத்தியர் நிருபம் 3:16 16 கொஞ்சம் சத்தமா வாசிக்கும்.
ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிற அந்த சந்ததி கிறிஸ்துவே.
இந்த வசனங்களை அநேக தீர்க்க தரிசன புஸ்தகங்களுக்காக ரெஃபரன்ஸ் நம்ம வாசிச்சே இருக்கிற மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ல இந்த வசனம் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்துவங்கள் பண்ணப்பட்டது, சந்ததிக்கு என்று அவர் அநேகரை குறித்து சொல்லாம ஒருத்தர் குறித்து சொல்லியிருக்கார். அந்த ஒருத்தர் யாருன்னு சொல்லிட்டார், கிறிஸ்து. கிறிஸ்துன்னா என்ன அர்த்தம், அபிஷேகம். அது ஒருத்தர் மட்டும்தானா, அவருடைய சபையும் சேர்த்து அவர் என்ன பண்ணிட்டு அங்க பேசிட்டு இருக்காரு நம்ம பார்க்கறோம். இப்ப இந்த வசனத்தை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல என்ன அழகான ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. ஆதலால் நானே வாசனிச்சிட்டேன், ஆதலால் நான் சொல்லுகிறது என்ன வேணும் அப்படின்னு என்ன அர்த்தம், நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா என்ன நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. இத வசனம் ஏதாவது புரிஞ்சுக்கலாம், தமிழ்ல தான் மறுபடி வாசிக்கமா, மறுபடி வாசிக்கிற மாதிரி. நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமானது அந்த நியாயப்பிரமாணமானது தள்ளி வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டார். இரண்டாவது புரிச்சாச்சு, புரிஞ்சுதா, புரிஞ்சுங்களா? ஒண்ணு புரியல, இதுதான் தமிழ். புரியாத ஒரு தமிழ்ல அந்த காலத்துல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆங்கிலத்துல கொஞ்சம் நல்லா கிளியரா, அதாவது ஒவ்வொரு வசனமா வரலாம். என்ன சொல்றாருன்னா, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில் கிறிஸ்துவை முன்னிட்டு அப்படின்னால யார் இந்த கிறிஸ்து, அவருடைய சபைக்கு அவர் கொடுக்க போற ஆசீர்வாதத்தை முன்னிட்டு முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை. யாருகிட்ட தேவன் முன் உறுதி பண்ணார் உடன்படிக்கைய? ஆபிரகாம் இல்லைங்களா, ஆபிரகாம் கிட்ட அவர் உடன்படிக்கை பண்றார். சோ முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்திற்கு பின்பாக வந்த நியாயப்பிரமாணமானது அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்ப தேவன் இடத்துல ஆபிரகாம் தேவன் அவர் வந்து உடன்படிக்கை பண்றாரு இல்லையா, அந்த வருஷத்திலிருந்து 430 வருஷம் கழிச்சு என்ன வந்துச்சா, நியாயப்பிரமாணம் வந்துச்சு. அதைத்தான் அவர் சொல்றார். அப்படின்னா 430 வருஷத்துடைய தொடக்கம் எங்க? ஆபிரகாமுக்கு தேவன் எப்ப உடன்படிக்கை பண்ணாரோ அந்த உடன்படிக்கை பண்ணதுதான் 430 வருஷத்தினுடைய முதல் வருஷம். அப்ப அது எப்ப முடியுது, எப்ப முடியுது? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தவுக்கு வெளியே போகும்போது 430 வருஷம் முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 430 வருஷத்துக்குள்ள என்னென்ன வல்லா இருக்குன்னா, ஆபிரகாம தேவன் கூட்டது, ஈசாக்குடைய லைஃப் ஹிஸ்டரி, யாக்கோபுடைய லைஃப் ஹிஸ்டரி, யாக்கோபுடைய மரணம், அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்கம், அப்புறம் யோசேப்பு அவரை கொண்டு போய் எகிப்தில் விட்டது, அவங்க எல்லாம் எகிப்துக்கு வந்தது, எகிப்தில் போய் குடியிருந்தது, எல்லா காலமும் எதுக்குள்ளே வந்துடும், 430 வருஷத்துக்குள்ளேயே வந்துடும். ஏன்னா அங்க தேவன் முன் எப்ப உறுதி பண்றாருன்னா 430 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு உறுதி பண்றார். ஆபிரகாமுக்கு உறுதி பண்ணி அவருடைய சந்ததி எல்லாம் பெருகி எகிப்தில் வந்து அவங்க குடியிருந்த போது அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே போனவங்க அந்த 430 வருஷம் என்ன முடியுதுன்னு சொல்லிப்பாங்க. அதனால அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்துக்கலாம், இப்ப கொஞ்சம் நல்லா புரியும் பாருங்க. கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின்பாக வந்த நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணம் தேவன் எப்ப கொடுக்கிறார், எகிப்து விட்டு வெளியே வந்தோடனே அவங்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தனர். நியாயப்பிரமாணமானது முன்னாடி சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டார் அப்படின்னு என்ன அர்த்தம், செல்லாததா ஆக்கிறாரு அப்படிங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்த உடன்படிக்கை அது சதா காலமும் எப்போதுமே இருக்கும். 430 வருஷங்களுக்கு பின்னாடி வந்த நியாயப்பிரமாணம் முன்னாடி சொன்ன அந்த உடன்படிக்கையை செல்லாததா ஆக்கிறாரு. அது எப்போதுமே எப்படி இருக்கும், அது பை போர்ஸ்லயே இருக்கும், அது வந்து தேவன் சொன்ன வாக்கு தத்தம் அது போர்ஸ்லயே இருக்கும். அதுக்கு பின்னாடி இந்த நியாயப்பிரமாணம் ஆகட்டும், வேற என்ன வந்தாலுமே தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் என்ன பண்ணிட மாட்டார், எடுத்து போட்டுறவே மாட்டார்ன்னு சொல்லிட்டார். அப்ப ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இல்லைங்களா, இந்த 430 வருஷங்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல குடியிருந்த வருஷம் அல்ல. இது யாத்ராத்துல எப்படி இருந்திருக்க வேணும் அப்படின்னு சொல்லி மூல பிரதிகள் அவங்க சொல்றாங்கன்னா, சில ஆங்கில மொழிபெயர்ப்புல கரெக்டா, அதாவது யாத்ரா 12 40 வசனத்துல என்ன இருக்குன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல குடியிருந்த காலம் 430 வருஷம் போட்டிருக்கு. அதனாலதான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா அது எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி திருத்திய மொழிகள் பார்க்கும் போது, எகிப்துல குடியிருந்தாங்க பாருங்க இஸ்ரேல் ஜனங்க, எகிப்தில குடியிருந்தாங்க இல்லையா இஸ்ரேல் ஜனங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் 430 வருஷம் சரியான மீனிங் வரும். அவங்க 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்கிற மீனிங் வந்து வராது. எகிப்தில் குடியிருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த காலம் 430 வருஷம். அப்ப தேவன் அவருக்கு எப்ப காலத்தை ஸ்டார்ட் பண்றார், அவருடைய முன்பிதாவாகி ஆபிரகாம் இருந்து. அப்ப ஆபிரகாம் இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே போற வரைக்கும் எத்தனை வருஷம், 430 வருஷம். சரி, இப்போ எரேமியா 14 அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கா, நான் அவர்களுடைய அக்கிரமத்தை சொன்னேன் இல்லைங்களா. அப்போ யாருடைய அக்கிரமத்துக்கு தேவன் தண்டனை கொடுக்க போறா, இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்துக்கு தேவன் தண்டனை கொடுக்க போற. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்துக்கு கொடுக்கும் போது அதுல 430 வருஷத்துல யாருடைய லைஃப் ஹிஸ்டரி வருது, அப்புறம் இசாக்கு யாக்கோ அவங்க தேவனை விட்டு விலகி போனாங்களா இல்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்ல, அந்த தண்டனையின் காலம் இல்ல. அப்படின்னா யாக்கோபுடைய மரணத்துக்கு பிறகுதான் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இந்த ஒட்டுமொத்த கால பகுதியை நமக்கு சொல்லிட்டார். இது ஆபிரகாமில தேவன் கூட்டத்திலிருந்து அவங்க எகிப்த விட்டு வெளியே போற வரைக்கும் மொத்த 430 வருஷங்கள் சொல்லிட்டார். இப்ப இதுக்குள்ள எதெல்லாம் இருக்கும் பார்த்தோம், ஆபிரகாம் லைஃப், ஈசாக்குடைய லைஃப், யாக்கோபுடைய லைஃப், இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃபும் இருக்கு. இப்ப நம்ம எது தனியா பிரிக்கணும், இஸ்ரேல் ஜனங்களுடைய லைஃப் மட்டும் தனியா பிரிக்கும் பிரிச்சிடலாமா, நான் கணக்குல கொஞ்சம் வீக்கு, தயவு செஞ்சு நீங்க எல்லாம் கொஞ்சம் கைட் பண்ணீங்கன்னா இதை கண்டுபிடிச்சிடும். இப்ப பாருங்க, ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவருக்கு எத்தனை வயசு, ஆதியாகமம் 12 அதிகாரம் 4 வசன வாசம்,
லோத்தும் அவனோட கூட போனான், ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தார்.
ஆபிரகாமை தேவன் கூட்ட போது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசு, இப்ப கொஞ்சம் சிந்திக்கலாம். திடீர்னு ஒருத்தர் வந்து நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை பெரிய ஜாதி ஆகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே போயிடுவாங்க. ஆபிரகாம் ஏன் போனார், ஏன் போனார், 75 வயசு ஆச்சு குழந்தை, அந்த காலத்துல எல்லாம் குழந்தை இருக்கிறவங்க பெரிய மனுஷன் சொல்லுவாங்க. 75 வயசாச்சு குழந்தை இல்லாம நிலைமையில அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் போது ஒருத்தர் வந்து சொல்ற, உன்னை நான் பெரிய ஜாதி ஆகிறேன் அப்படின்னு சொல்றத பார்க்கும் போது ஆபிரகாமுக்கு பயங்கரமான சந்தோஷம், ரொம்ப சந்தோஷத்தோட நம்மளை ஒருத்தர் பெரிய ஜாதி ஆகிறேன்னு சொல்லிட்டார். அவர் மேல அன்பு வந்து போயிட்டார். இப்ப போனதுக்கு அப்புறம் தேவன் ஆபிரகாமுக்கு எப்ப குழந்தை கொடுத்தார், ஆபிரகாமுடைய. சரி, இப்ப நம்மளே ஞாபகத்தில் வச்சுக்க, இப்ப வந்து நம்ம டேனியல் பிரதர் ஆபிரகாம் வச்சுக்கோங்க, இப்ப தேவன் ஆபிரகாம் அவருக்கு 75 வயசு, தேவன் ஆபிரகாம் டேனியல் பிரதர் கூப்பிட்டு, உனக்கு குழந்தையே இல்லப்பா, நீ வந்து எங்க போ, நேரா கேஜிஎஃப் இருந்து நேரா நர்சாபூர் போய் தந்து உனக்கு நான் வந்து குழந்தை ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லிட்டார். டேனியல் பிரதர் ரொம்ப சந்தோஷமா போயிட்டார். 1 வருஷம் பாப்பார், 2 வருஷம் பாப்பார், 3 வருஷம் பாப்பார், 4 வருஷம் பாப்பார், 5வது வருஷம் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவார், ஆண்டவரே குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, ஒண்ணு ஏற்பாடு பண்ணலையே, அங்க ஒண்ணுமே இல்ல, பதிலே இல்ல. 4-5 வருஷம், 6 வருஷம் பாப்பார், 7 வருஷம் பாப்பார். உடனே பக்கத்துல வந்து யாரும் ஒரு ராஜ பிரதர் வருவார், என்ன பிரதர் குழந்தை இல்லையா, அது ஒருத்தர் சொன்னாருங்க அவரும் அப்படித்தான் சொல்லுவாரு, பாருங்க எவ்வளவு சொன்னார்னு சொல்லி வந்து 7 வருஷம் பாத்துக்கிறீங்க. சொன்னோடனே அவர் என்ன பண்ணிருவார் தெரியுமா, யாருன்னு பிரதர், சரி யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க, நாம என்ன பண்ணா மறுபடியும் திரும்பவும் போயிடலாம் இல்லைங்களா. இதுதான் நம்முடைய மனோபாவம். அது டேனியல் பிரதர் அப்படின்னா ஒண்ணு, ஓ டேனியல் பிரதர் இப்படித்தானே நினைச்சுக்காதீங்க, நம்முடைய மனோபாவம். ஆபிரகாம் பாருங்க, 25 வருஷம் அந்த இடத்துக்கு எங்கேயுமே போகல, என்ன நம்பிக்கை இருந்திருப்பாரு, ஒருத்தர் சொன்னாரு கட்டாயமா அந்த குழந்தை நமக்கு கொடுப்பாரு, கரெக்டா 25 வருஷங்களுக்கு அப்புறம் அவருக்கு தேவன் கொடுக்குறாரு இல்லைங்களா. அப்பப்போ ஆபிரகாமை தேவன் அழைத்த போது அவருக்கு 75 வயசு இல்லைங்களா. இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தை கொடுக்கும் போது அவருக்கு 100 வயசு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு தேவன் குழந்தையை கொடுக்கும் போது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரு இல்லையா, அவருக்கு அந்த வாக்கு தத்தத்துக்கு எத்தனை வயசு, எவ்வளவு எவ்வளவு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கணக்கு கொஞ்சம் லீக்கு, ஆபிரகாமுக்கு எத்தனை அந்த வாக்கு தத்தத்துக்கு எத்தனை வயசு, 25 வயசு இல்லையா. ஆபிரகாம தேவன் கூட்டதிலிருந்து கணக்கு. அப்ப ஆபிரகாமை தேவன் கூட்டதிலிருந்து ஈசாக்கு பிறக்கும் போது அவருக்கு 100 வயசுனா பாக்கி தத்துவத்துக்கு எத்தனை வயசு, 25 வயசு. கண்டுபிடிச்சுமா, ஒண்ணு அடுத்து பாருங்க, அதுல வந்து ஒரு வசனம் வேணா நீ குறிச்சுக்கலாம், ஆதியாகமம் 21:5. நினைக்கிறேன் 26. அவருக்கு ஏசா யாக்கோபு பிறக்கும் போது ஈசாக்கு எத்தனை வயசு?
அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்துக் கொண்டு வெளிப்பட்டார். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்ற போது ஈசாக்கு 60 இருந்தார்.
ஈசாக்கு எத்தனை வயசு? இப்ப நீங்களே சொல்லணும் மொத்தம் அந்த வாக்கு தத்துக்கு எத்தனை வயசு? இப்போ ஒரு 25 + 1 = 60. 85. எதுக்கு? ஆபிரகாம் அவர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு 85 ஆச்சு. ரைட். அப்படின்னு ஒரு வாக்கு தத்துவம் பண்ணி 85 ஆச்சு. இப்போ யாக்கோபு கரெக்டாச்சு இல்லையா? இப்ப யாக்கோபு எத்தனை வருஷம் உயிரோடு இருக்காரு பாரு. அதுலயே ஆதியாகமம் 47:28.
அந்த காலம் முடியும் போது மோசேயை தேவன் என்ன பண்ணிட்டார்?
அவர்களை வந்து அந்த குறிப்பிட்ட காலம் காத்திருக்க வேண்டியிருந்தா தங்களுடைய சுதந்திரத்தை குறித்து அவர்கள் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டும்ங்கிற ஒரு காரணத்தினால்தான் தேவன் அவர்களை கொஞ்சினார். அவங்க முறையிடுகிற சத்தம் அங்க கேட்டு சொல்லி பார்க்க முடியும். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் வந்து அந்த எகிப்தை விட்டு வெளியே போறதுலிருந்து நம்ம பார்க்கும் போது அவர்கள் எகிப்திலேயே ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதபடி நடந்திருக்கிறாங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறாங்க. சோ அப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்தை விட்டு வெளியே போறதுல நம்ம காலக்கணக்கு ஸ்டார்ட் பண்றது இல்ல, அந்த எகிப்தில் இருந்த போதே அவர்கள் தேவனிடத்துல நன்மை வாங்கியிருக்கிறாங்க, அதே சமயத்துல அவர்கள் தேவனுக்கு பிரியம் இல்லாம அக்கிரமம் பண்ணியிருக்காங்க. அப்ப இப்ப அக்கிரமத்தினுடைய வருஷங்களை இப்ப நம்ம கணக்கு போடும். இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்தோம், மொத்த 430 வருஷம் ஆபிரகாம தேவன் கூட்டத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்க வெளியே போற வரைக்கும். இப்ப அந்த தண்டனையின் காலம் வந்து நம்ம ஃபுல்லா பிக்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுல ஆபிரகாம இருக்கா, ஈசாக் இருக்கார், யாக்கோப் இருக்கார். இப்ப அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி மட்டும் வருஷத்துல தனியா பிரிச்சிட்டோம். இப்ப இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில குடியிருந்த காலம் எவ்வளவு சொல்லி பார்த்தோம், 198 வருஷங்கள். இப்ப நீ கணக்கு போட்டு இஸ்ரேல் ஜனங்கள் குடியிருந்த காலம் 198 வருஷம் ஃபர்ஸ்ட் கணக்கு. இப்ப மறுபடியும் அவங்க அடுத்த கணக்கு வருவோம், 198 வருஷம். அடுத்தது எகிப்து விட்டு வெளியே போயிட்டாங்க இல்லைங்களா, வெளியே போய் வனாந்தரத்தில் எத்தனை வருஷம், 40 வருஷம். அப்ப 198 கூட்டல் 40 கூட்டிங்க. அடுத்தது அவர்களுக்கு கானான் தேசத்தை பிரிச்சு கொடுத்தது எவ்வளவு வருஷம், 6 வருஷம், அதையும் கூட்டிங்க. அப்புறம் நியாயாதிபதிகள் காலம் ஸ்டார்ட் ஆகும், நியாயாதிபதிகளுடைய காலம் எவ்வளவு, 450 வருஷம், அதையும் கூட்டிங்க. கூட்டுறீங்களா, யாராவது கணக்கு டீச்சர் இருந்தாங்க கொஞ்சம் சீக்கிரமா கூட்டுங்க. சரி, நியாயாதிபதியுடைய காலத்துக்கு அப்புறம் யாருடைய காலம், ராஜாக்களுடைய காலம், எத்தனை வருஷம், 513 வருஷம், அதையும் கூட்டிங்க. ராஜாக்களுடைய காலத்துல கடைசி ராஜா யார், செதேக்கியா. செதேக்கியாவுடைய காலத்துல இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க, எத்தனை வருஷம், 70 வருஷம். சோ இந்த 70 வருஷம் முடியும் போது அங்க என்ன நடக்குது, இஸ்ரேல் ஜனங்கள் யாருடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க, பாபிலோனுடைய அரசாங்கம் முடிச்சு மேதோ பெர்ஷியனுடைய அரசாங்கம் அங்க ஸ்டார்ட் ஆகும் போது கோரேஸ் ராஜாவுடைய முதல் வருஷத்துல கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு, இவங்கள திரும்பவும் அந்த யூதா தேசத்தினுடைய கவர்னர் ஒருத்தர், அவர் பேர் என்ன, செருபாபேல், அவர் மூலமா அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு அவங்களை திருப்பருக்கு திரும்பி அனுப்புறாங்க. அப்ப அவங்க திரும்பி அனுப்பக்கூடிய வருஷங்கள் இது மட்டும்தான் வேதத்தில் இல்ல, ஆனா எங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஹிஸ்டரியில நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை குறிச்சு நம்முடைய மூத்த சகோதரர் லசர் பிரதர் செகண்ட் வால்யூம்ல ரொம்ப அழகான அந்த கால கணக்கு நம்ம கொடுத்துட்டோம். அப்ப அது எந்த வருஷம் சொல்லி பாக்குறோம், கிமு 536. இப்போ கடைசி காலத்துல சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்றது, அது வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உடனே அதை போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து 538 வருஷத்துல தான் நடந்தது அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றதாக இப்ப வந்து சொல்றாங்க. அதுக்கு சில ஆதாரங்கள் சொல்றாங்க, பட் 2 வருஷத்துல பெருசா ஒண்ணும் டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறது இல்லை. ஏன்னா அவருடைய தாத்தா கோரேஸ் ராஜாவுடைய தாத்தா, அவர் பேரு அஸ்டியஸ் பேர், அவருடைய ஆட்சி காலம் 2 வருஷம் இருந்தது. அதுக்கப்புறம் தான் கோரேஸ் ராஜா வந்து தன்னுடைய அரசாட்சிய அந்த தாத்தா வந்து அவர் ரிபெல்லியன் மாதிரி அவர் அரசாட்சி பண்ணி அவர் கொண்டு வந்தாருங்கிறதுக்கு சரித்திரங்கள் சில ஆதாரங்கள் சொல்லி சொல்றாங்க. பட் அதை பத்தி நம்ம பெருசா எடுக்க வேண்டிய காரணம் என்னன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் ரொம்ப கிளியரான சில காலக்காலங்கள் நம்ம கொடுத்தாச்சு. சோ 536 வருஷம் இதெல்லாம் நம்ம கூட்டி பார்க்கும் போது அது எத்தனை வருஷம் வருது. மறுபடியும் மறுபடியும் ஒருவர் சொல்ற பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் கூடியிருந்த வருஷம் 198 வருஷம், அதுக்கப்புறம் வனாந்தரம் 40 வருஷம், அப்புறம் அவர்களுக்கு கானான் தேசத்தை பிரிச்சு கொடுத்தது 6 வருஷம், அதுக்கப்புறம் நியாயாதிபதிகளுடைய காலம் 450 வருஷம், அதுக்கப்புறம் ராஜாக்களுடைய காலம் 513 வருஷம், அப்புறம் அவர்கள் சிறைப்பட்டு போனது 70 வருஷம். சரிப்பட்டு போய் திரும்பவும் அவர்கள் தங்களுடைய ராஜ்யத்துக்கு அவங்க வந்தது எப்படி சொல்லி பார்க்கும் போது கோரேஸ் ராஜாவுடைய முதல் வருஷம், அது கிமு 536. சோ இத்தனை வருஷங்களில் கூட்டி பார்த்து தயவு செஞ்சு யார ஒருத்தர் அந்த கூட்டல சொல்லி எவ்வளவு வருஷம் வருது, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, 1813 இயர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா கவனிங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் கிமு ஒன்றில் வந்து அது என்னாகும், அந்த கிபி ஒன்றில் வந்து அது முடியும். அப்ப கிபி ஒன்றில் இருந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் அவர் வந்து பிறந்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் அவர் பிரசங்கம் பண்ணார். அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவர் என்ன பண்ணார், நிறைய பேவர் கொடுக்கிறார். ஆனா அப்ப கூட இஸ்ரேல் ஜனங்கள் என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க, அக்கிரமம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அது எந்த காலம் வரைக்கும், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய மரணம் வரைக்கும் இல்லைங்களா. அப்ப ஏற்கனவே நம்ம இத்தனை காலக்கணக்கிலையும் கூட்டி பார்க்கும் போது அந்த 1813 வருஷங்கள் எதுல வந்து முடிஞ்சதுன்னா கிபி ஒன்னு முடிஞ்சது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்நாள் முடிச்சு எவ்வளவு பாக்கி இருக்கு, 32 இருக்கு இல்லையா. நம்ம அந்த அரை வருஷத்துல நம்ம எடுத்துக்கிறது இல்லை, இந்த முழு காலக்கணக்கில் அதனால எத்தனை வருஷம் எடுத்துக்கலாம், 32 வருஷம். அப்போ 1813 இருந்து 32 வருஷத்தை மறுபடியும் என்ன பண்ணுவோம், கூட்டுக்கோ, கூட்டினா எத்தனை வருஷம் வருது, 1845 வருஷங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துல அக்கிரமம் பண்ண ஆரம்பிச்சதிலிருந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாகர வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் எத்தனை வருஷம் ஆயிருக்கும் சொல்லி பார்க்கும் போது 1845 வருஷங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், 1845 வருஷங்கள் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், 1845 வருஷங்களும் தேவனிடத்தில் அவர்கள் நன்மை பெற்றாங்க, ஆனா என்ன பண்ணாங்க, அக்கிரமம் செய்திருந்தாங்க. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம். இஸ்ரேல் ஜனங்கள் தேவனிடத்தில் நன்மை வாங்கினதும் இத்தனை வருஷங்கள் தான், அவர்கள் அக்கிரமம் பண்ணதும் இத்தனை வருஷங்கள் தான். இப்ப நம்ம மறுபடியும் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 16 அதிகாரத்துல நம்ம 17 வசனம் 18 வசனத்தை திரும்ப வாசிக்கலாம்.
அவர்களுடைய எல்லா பணிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாயிருக்கிறது இல்லை. அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை
சரிவிட்டுவேன். சொல்லும் போது முதலாவது அவருடைய அக்கிரமத்திற்கும் அவருடைய பாவத்திற்கும் நான் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன், சரி கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன அந்த ஒரு கால கணக்கு. இப்ப நம்ம பார்க்கணும் எத்தனை வருஷங்கள் அவர்கள் அக்கிரமம் செஞ்சாங்க அப்படின்னா, 1845 வருஷங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் அக்கிரமம் செஞ்சாங்க. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, நான் இந்த எத்தனை காலங்கள் இவங்க அக்கிரமம் செஞ்சாங்களோ அதுக்கு ஈக்குவலான இன்னொரு போர்ஷன், இன்னொரு முறை அவர்களை நான் என்ன செய்வேன், தண்டிப்பேன். பாருங்க தேவனுடைய நீதி எப்படி இருக்கு, இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணக்கூடிய அக்கிரமத்தை அப்படியே கண்ணிலேயே பார்த்துட்டு இருந்தேன். அத்தனை வருஷங்களை தேவன் கால்குலேட் பண்ற கிளீனா கால்குலேஷன் வந்துருச்சு. 1845 வருஷங்கள் அவர்கள் ரொம்ப தேவனுக்கு பிரியமில்லாமல் நடந்தாங்க, அதே சமயத்துல தேவனுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டான். இப்ப அதுக்கு ஈக்குவலான இன்னொரு வருஷங்கள் தான், இதே 1845 வருஷங்கள் அவர்களுக்கு தேவன் என்னத்தை பிக்ஸ் பண்ண போற, தண்டனை. அப்ப அந்த தண்டனை எந்த வருஷத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகும், எப்ப தேவன் தன்னுடைய அந்த நன்மையை இஸ்ரேல் ஜனங்களிடத்திலிருந்து எடுக்கிறாரோ அன்னையிலிருந்து அவருடைய தண்டனையின் காலம் ஸ்டார்ட் ஆகும். அப்ப எப்ப எடுத்தார், அதைத்தான் நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம், எருசலேமே எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை காத்துக்கொள்ளும் வண்ணமாக நான் காத்துட்டு இருந்தேன், ஆனா உனக்கோ மனசு இல்லாம போயிடுச்சு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப கிபி 33 வருஷத்துல அவர் என்ன செய்யறாருன்னா, நம்ம ஏறக்குறைய அந்த காலக்கணக்கில் பார்க்கணும், அந்த ஒரு காலப்பகுதியில இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் அவருடைய மரணத்திலிருந்து இஸ்ரேல் ஜனங்களுடைய தண்டனையின் காலம் என்ன ஆயிடுச்சு, போ அது வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுடைய தண்டனையின் காலம் கிபி 33 ஸ்டார்ட் ஆச்சுன்னா எத்தனை வருஷங்கள் அது தண்டனையின் காலம் வரும், 1845 வருஷங்கள் அந்த தண்டனையின் காலம் வரும் இல்லையா. ஏன்னா ஏற்கனவே 1845 வருஷங்கள் அவர்கள் அக்கிரமம் செஞ்சிருக்காங்க. அப்ப அதுக்கு ஈக்குவலான இன்னொரு 1845 வருஷங்கள் தண்டனையின் காலத்தை தேவன் பிக்ஸ் பண்றார். அது எதிர்ந்து ஆரம்பிக்கிறது சொல்லி பார்க்கும்போது கிபி 33, இப்ப நீங்க கணக்கு போடலாம், கிபி 33 இருந்து 1845 வருஷங்களை நீங்க கூட்டி பாருங்க எந்த வருஷம் வரும், 1878 வருஷம். இப்போ 2008 வருஷத்துக்கு இருக்கிறோம், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, 130 வருஷங்களுக்கு முன்பாக என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கும் போது தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு அனுமதித்த தண்டனையின் காலம் 1878 வருஷத்தோட என்னாகுது, முடிவடைஞ்சது. சரி, நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்டுப்பீங்களா? நீங்க சொல்றீங்க 1878 முடிஞ்சிருப்பீங்க, 1925 ஆரம்பிக்கிருப்பீங்க, 1935 இறங்கிருப்பீங்க, 1975 ஏறிருப்பீங்க. கரெக்டா? இதெல்லாம் நாம சொல்லக்கூடிய வருஷங்கள் அல்ல, தேவன் அவருடைய பிள்ளைகள் மூலமாக சொல்லக்கூடிய கால கணக்குகள். அப்ப 1878 வருஷத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த தண்டனையின் காலம் முடிவடைஞ்சதுங்கிறக்கு சரித்திரங்களே நமக்கு கண்ணு முன்னாடி என்ன ஆதாரமாக சொல்லுது. எப்படி ஆதாரங்கள் சொல்லுதுன்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்கள் இந்த 2000 வருஷ காலமா உலகத்துல அதிகபட்சமா வெளிநாட்டுல போய் அவர்கள் அடிமைகளாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. சமீபத்துல உங்களுக்கு ஒரு நல்லா தெரியும், அநேக சகோதரர்கள் சப்ஜெக்ட் எடுத்திருக்கிறாங்க. அதிகமா இஸ்ரேல் ஜனங்கள் துன்பப்பட்டது யாருடைய காலப்பகுதி? ஹிட்லருடைய காலப்பகுதி. இப்ப சமீபத்துல நம்மளுடைய ஒரு 15 சகோதரர்களுக்கு தேவன் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார் போலந்து நாட்டுக்கு போய் அந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு. அந்த கன்வென்ஷன் முடிஞ்ச உடனே அந்த சகோதரர்கள் லூப்ளிங் அப்படிங்கிற ஒரு நகரத்திற்கு எங்களை கூட்டிட்டு போனாங்க. நம்முடைய சகோதரர் ராஜுவும் சகோதரி அவர்களும் நம்முடைய பெங்களூர் பைபிள் ஸ்டூடெண்ட் சபையில் இருந்து அவர்கள் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். போகும்போது இந்த தண்டனையின் காலத்தை கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். ஒருவேளை உங்களுக்கெல்லாம் சந்தர்ப்பம் கொடுத்தா நீங்க கூட தயவு செய்து போய் பாருங்க. உண்மையாலுமே அதை பார்க்கும்போது நம்முடைய கண்கள் இருந்து கட்டாயமா கண்ணீர். ஏன்னா அங்க 60 லட்சம் யூதர்களை அந்த கொடுமைப்படுத்தின ஒரு இடத்தை நேரடியாக போய் பார்த்தோம். லூப்ளின் அப்படிங்கிற ஒரு நகரத்துல ஒரு மிகப்பெரிய கிரவுண்ட், அந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய அந்த சாலைகள் போட்டு அந்த கேம்ப்ல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் வரிசையா ரயில்ல கூட்டிட்டு வரோம். கூட்டிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு வேலை எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருந்ததுன்னா எல்லாரும் தலைகளையும் மொட்டை அடிச்சு அதுல நல்லா வேலை செய்யறவங்களை மட்டும் தனியா நிறுத்திட்டு அந்த வயதானவர்கள் வேலை செய்ய முடியாதவர்கள் எல்லாம் இம்மிடியட்டா அப்பவே கொண்டு கொண்டு நெருப்புல போட்டு எரிச்சு அந்த 10.5 லட்சம் ஜனங்களுடைய சாம்பலையும் ஒரு மிகப்பெரிய ஏரியாவில் அப்படியே கொட்டி வச்சிருக்காங்க. அந்த சாம்பல் எல்லாம் இன்னைக்கு கூட நம்ம போன பார்க்கலாம். அவர்கள் போட்டிருந்த செருப்புகள் ஒரு 20 லட்சம் செருப்புகள் இருக்கும், அதை தனியா அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுடைய தலைமுடிய தனியா எடுத்து வச்சிருக்காங்க. நம்முடைய ராஜபுரத்தில் போய் என்ன பண்ணாங்க, உங்களுக்கு எல்லாம் காட்டுறவங்களுக்காகவே போய் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து வந்திருக்காரு. ஒரு வேளை அடுத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர் எல்லாத்துக்கும் நம்முடைய சகோதரர்கள் எல்லாத்துக்கும் அதை போட்டு காட்டுவார்னு நினைக்கிறேன். அப்ப பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த கேஸ் சாம்பர்ல போட்டு அடைச்சு அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த ஹிட்லர் கொலை பண்ணது அந்த நைட் டைம்ல தான் யாருக்கும் தெரியாம அவசியம். அதாவது அந்த ஜனங்களுக்கு சாப்பாடுமே தெரியாது, அப்படியே சாப்பாடு கிடைக்கும் கூட்டிட்டு வந்து அங்க நிக்க வச்சு அவர்களை அப்படியே கொல்லக்கூடிய ஒரு நிலைமை. வியத்த காய்ச்சி வாயில அந்த காதல ஊத்திருக்காங்க, வெடி மருந்துகளை செஞ்சு வாய்ப்புல போட்டு வெடிக்க வச்சு தலை வெடிச்சு செதறிடு. பெரிய பெரிய குழந்தைகளை மேல தூக்கி போட்டு ஈட்டி அப்படியே வச்சு குத்துறது. புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிச்சு அந்த மருந்து குழந்தைகளுடைய உடம்புல அங்க விட்டு அந்த குழந்தை சாகுதா குழைக்குதான்னு பார்க்கக்கூடிய ஒரு பாருங்க. இந்த அளவுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பயங்கரமாக அங்க கொடுமைப்படுத்தப்பட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் நாட்டிலிருந்து ஒரு யூத்ஸ் வந்திருந்தாங்க, தங்களுடைய கொடியை புடிச்சிட்டு வர்றாங்க. எங்களை பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவங்களை பார்க்கும்போது இஸ்ரேல் நாட்டிலிருந்து வந்திருந்தாங்க, அப்படியே கொடி புடிச்சிட்டு வந்தாங்க. போலந்து நாட்டுல வந்து அவங்க கொடி குடிச்சு வர்றாங்க, அவங்க நாட்டினுடைய கொடிய. அவங்க அந்த அளவுக்கு தேவனுடைய அந்த ஒரு தேசபக்தி அவங்க இருந்து அந்த இடத்த சுத்தியில நின்று அவர்கள் பிரேயர் பண்ணி அழகு அருமையா பாட்பாடுறாங்க. இன்றைக்கு கூட அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. நம்முடைய சகோதரர்களுக்கு செத்து போயிட்டாங்க, நம்முடைய சகோதரர்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்றைக்கும் மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் ஆச்சுன்னா, மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் இன்னும் அவங்களுடைய சகோதரர்கள் நினைக்கிறாங்க. ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள் நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் நினைக்கிறோமா? நமக்கு திங்க் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் தான் அநேக பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு வந்தோம். சோ அப்ப அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு மகா பெரிய தண்டனையின் காலம் அங்க பிக்ஸ் பண்ணி அந்த தண்டனையில் எல்லாம் முடிஞ்சு 1878 வருஷம் என்ன நடந்து சொல்லி பார்க்கும்போது அவர்கள் ஒரு நாடே இல்லாம ஒரு அதாவது வசிக்க கூட இடம் இல்லாம அவர்கள் தவித்துக் கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில அந்த பெர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அந்த மாநாட்டு பேர்ல பெர்லின் காங்கிரஸ் ஆஃப் நேஷன்ஸ் சொல்லுவோம். அந்த மாநாட்டை அவர்கள் கூட்டி யூதர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தனியா ஒரு இடம் நம்ம ஒதுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த வருஷத்துல தான் 1878 வருஷத்துல. அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற நிகழ்ச்சி வந்து இஸ்ரேல் நாட்டில் நடந்துச்சு. இதை குறிச்சு நம்முடைய சகோதரர் எல்லாமே இஸ்ரேல் தீர்க்க தரிசனங்கிற சப்ஜெக்ட்ல பார்த்துருக்கோம். என்னன்னு சொல்லி பார்க்கும் போது, அந்த அதாவது இஸ்ரேல் நாட்டுக்கு ஒரு 6 பேர் கொண்ட ஒரு குழு போய் என்ன பண்ணாங்க, மற்ற ஜனங்களை எல்லாம் என்கரேஜ் பண்றதுக்காகவே ஒரு சின்ன கிராமத்தை அவர்கள் ஏற்படுத்தின. ஒரு 4-5 வீடுகள், 12 வீடுகளை சரியா ஞாபகம் இல்லை, அதனுடைய போட்டோகிராப்ஸ் கூட நம்ம கிட்ட நம்முடைய பிரதர்ஸ் கிட்ட இருக்கு. அந்த கிராமத்துக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெட்டாட்டிக். அந்த கிராமத்தை அவர்கள் உருவாக்கி அந்த கிராமத்துல கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்ல, அதற்கு பின்னாடி நிறைய போர்சஸ் போனாங்க. ஜனங்கள் போய் அவர்கள் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் நாட்டில் தன்னுடைய குடியிருப்பை அவர்கள் ஏற்படுத்தினான். அதுல அந்த 6 பேர் போன அதுல வந்து ஒரு சகோதரி ஒருத்தர் இருந்தான். அவங்க ரொம்ப தைரியமாக அந்த இடத்துல போய் நிறைய காரியங்களை அவங்க செஞ்சாங்க. அந்த சகோதரி தான் பின்னாடி இஸ்ரேல் நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டரா வந்தாங்க, கோல்டா மேயர் சொல்லி பேர். சோ பாருங்க, இதெல்லாம் 1878 வருஷங்களுக்கு பிறகு. அதுக்கப்புறம் நம்ம 1881 வருஷத்துல நமக்கு நல்லா தெரியும், ஹங்கேரியில பிறந்த அந்த யூதர் ஒருத்தர், அவர் பேர் என்ன, இதெல்லாம் நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சிருக்கோம், தியோடர் ஹெர்ஷல் பேர். அவர் சியோன் இயக்கம் சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு அதுல நிறைய உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய யூதர்களை திரும்பவும் அவர்கள் கொண்டு போறதுக்கு ஏற்பாடுகள் செஞ்சாங்க. பின்னாடி அவர் கொஞ்ச நாளே அவர் இறந்து போயிட்டார். ஆனா அந்த மைக்ரேஷன் சொல்லக்கூடிய குடியிருப்பு பேர்ந்து போறது அந்த அந்த 78 வருஷத்திலிருந்து அந்த ஸ்டார்ட் ஆச்சு. 1879 வருஷத்துல ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது, எல்லாம் சொல்ல முடியும், நம்ம சம்பந்தப்பட்ட விஷயம். 1879 வருஷத்துல என்ன நடந்துச்சு, நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் வந்து தன்னுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை எழுதின வருஷம் 1879 வருஷம் ஜூலை மாதம். நீங்க வேணா அந்த ரீப்ரிண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா முதல் ஃபர்ஸ்ட் லெட்டர்லயே இருக்கு. அவர் என்ன எழுதிருக்காருன்னா, வி ஆர் லிவிங் இன் த லாஸ்ட் டேஸ். ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் வேர்டா தான், நாம் கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், த டே ஆஃப் லா அப்படின்னு எழுதியிருக்கார், கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஆரம்பிச்சார் தன்னுடைய முதல் லெட்டர். நீங்க வேணா ரீப்ரிண்ட் இருக்கிறவங்க பாருங்க, முதல் அந்த வால்யூம்ல ரீப்ரிண்ட் கூடிய முதல் புஸ்தகத்துல முதல் வார்த்தை முதல் எழுத்தே அதான், 1879 வருஷம் அந்த ஜூலை மாசத்துல. அதிலிருந்து தன்னுடைய ரைட்டிங்ஸ்ல கூட அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, யூதர்கள் திரும்பவும் அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு போவாங்க. சோ அப்ப பாருங்க, இஸ்ரேல் தன்னுடைய தண்டனையின் காலம் முடிஞ்சு அவர்கள் திரும்பவும் தங்களுடைய சுய தேசத்துக்கு போவாங்கிறத சரித்திரத்திலையும் பாக்குறோம். அதே சமயத்துல நம்முடைய தீர்க்க தரிசனங்களையும் நம்ம பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30 அதிகாரம் 2 வசனம் வாசி.
இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதிக்கொள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன்.
ரொம்ப கிளியரா சொல்ற, நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். எப்போ, அவரே சொல்ற, ஒரு நாள் வரும், அந்த நாள் வரும்போது அவர்கள் சிறைப்பை இருப்பு எல்லாம் நான் திருப்பி நான் கொண்டு வந்துருவேன், அதை அவர்கள் சுதந்திரித்து அவசரவாசம் முடிச்சு
அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்று.
அதை அவர்கள் என்ன பண்ணிக்குவாங்க, சுதந்திரித்துக் கொள்வார்கள், ஃப்ரீடம் வாங்கிடுவாங்க. நம்ம எப்ப ஃப்ரீடம் வாங்கணும், எப்ப வாங்கணும், 1947 இஸ்ரேல் ஜனங்களுக்கு 48 ஃப்ரீடம், ஃப்ரீடம் ஆகி போச்சு எல்லா நாட்டிலும். ஆனா அவர்களுக்கு தேவன் கொடுத்தார் ஃப்ரீடம் கொடுத்தார், எப்பனா அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ தண்டனையின் காலம் எப்ப முடிஞ்சதுன்னு சொல்லி பார்க்கும் போது, 1878 வருஷத்துல தேவன் சொன்ன சரியான காலப்பகுதி முடியும் போது அந்த தண்டனையின் காலத்தை முடிச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் ஒரு அருமையான ஆறுதலான ஒரு வசனத்தை சொன்னார். ஏசாயா 40 அதிகாரம் 1 வசன வாசி.
எப்படி
முடிக்கிறார் பாருங்க, எரேமியாவை ஆரம்பிச்சு எங்க முடிச்சிட்டான், ஏசாயாவை முடிச்சிட்டான். எரேமியாவை என்ன சொன்னார், உன் அக்கிரமத்திற்கும் உன் பாவத்திற்கும் ரட்டிப்பாய் நான் நீதியை சரி கட்டுவேன் அப்படின்னா. இப்ப சரி கட்டியாச்சு, சரி கட்டணும்னு ஏசாயாவை என்ன சொல்லிட்டாருன்னா, எருசலேமுடன் பச்சமாய் பேசி உன்னுடைய போராட்டம் எல்லாம் முடிஞ்சது, உன்னுடைய அக்கிரமத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், சரி கட்டிட்ட, நீ இனிமேல் வந்து ஒரு சுய தரிசனத்துக்கு போய் நீ சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொன்னார்னா, அந்த தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். சரி சப்தைக்கு புரிஞ்சு ஆமேன்னு சொல்லி இல்லாம இப்ப இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம், ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை நம்ம பார்த்தோம். தீர்க்க தரிசனம் என்ன சொல்றது, நான் உங்கள் அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் ரட்டிப்பாய் நீதியை சரிக்கட்டுவேன் தேவன் சொன்னார். அது எப்படி செஞ்சா இருக்கிறத இந்த தீர்க்க தரிசன வசனங்கள் எல்லாம் பாருங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்ல, முக்கியமா தேவன் இஸ்ரேல் ஜனங்களை எப்படி வழி நடத்தினார் தெரியுங்களா. இஸ்ரேல் நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே இஸ்ரேல் நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் யார் தெரியும், இஸ்ரேல் நாட்டுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டேவிட் பென்குரியன் அப்படிங்கிறது. அவர் வந்து ஒரு சிறந்த பக்திமா, அதிகமா அந்த தோராத புஸ்தகத்தை வாசிட்டே இருப்பார். அப்படி வாசிட்டே இருக்கும் போது இந்த இஸ்ரேல் நாட்டை தேவனுக்கு எப்படி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணிட்டு எப்படியாவது இந்த நாட்டை முன்னேற்றணும் சொல்லி அப்படியே உபாசன புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிட்டு இருந்தார். இப்ப இன்னைக்கு கோலார் கோல்டு ஃபீல்டு தங்கம் இருக்கு இல்லையா, தங்கம் வந்து இருக்குதுங்கிறத இப்போ இனிமேல் ஒரு இடத்துல தங்கம் இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்களோ நம்ம நாட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வானுக்கு மேல சேட்டலைட் விட்டு சேட்டலைட் என்ன பண்ணுது, பூமி அப்படியே ஸ்கேன் பண்ணு, ஸ்கேன் பண்ணி உள்ள இந்த இடத்துல நிலக்கரி இருக்கு, இந்த இடத்துல தங்கம் இருக்குன்னு சொல்லி அது வந்து நம்ம கரெக்டா அட்ரஸ் சொல்லல. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் போய் அந்த இடத்துல தோன்றாங்க இல்லைங்களா. அது தோண்டி எடுக்கும் போது மிகப்பெரிய அளவுல பிசினஸ்ல நல்ல லாபம் கிடைக்கும். ஆனா பாருங்க இந்த டேவிட் பென்குரியன் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய அந்த தோராத தெரிஞ்ச ஐந்து ஆகமங்கள் அந்த புஸ்தகத்தை எடுத்து அவர் வாசிட்டு இருக்காரு. அவர் ஒரு சிறந்த பக்தமான தேவன் ஏதாவது கைடன்ஸ் கொடுப்பாரா, நம்ம இந்த நாட்டை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி அவர் சிந்திச்சுட்டு இருக்கும் போது அவர் என்ன வசனம் படிச்சா இருக்கீங்களா, நீங்க வாசிங்க என்ன ஆகும். எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துக்கு சீக்கிரம் வாசிங்க.
அவர்களுக்கு செய்ய வேண்டியதாவது,
சிஸ்டர் உபாகமம் எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார், அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளில் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம், அது கோதுமையும் வாற்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம், அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம், அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதாக ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். அப்படியே படிச்சு வரும்போது அவர் ரொம்ப சந்தோஷம், இப்படிப்பட்ட ஒரு தேசத்துல தேவன் மறுபடியும் கொடுத்து வச்சுட்டாரா அப்படின்னு சிந்திக்கும் போது அடுத்த வசனம் என்ன சொல்றது பாருங்க, கல்லுகள் இரும்பா இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கப்படுகிறதுமான தேசம் டக்குன்னு உதிச்சது மனசுக்குள்ள. ஓ இங்க என்ன இருக்குது, இரும்பு செம்பு உள்ள இருக்கு, இது தெரியாம போச்சுனால அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டா எல்லா டெக்னீஷியன்ஸும் கூப்பிட்டான், பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுங்க எல்லா இடத்துலையும் தோணும் தோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல இரும்புகளை கண்டுபிடிச்சான், இஸ்ரேலுக்கு தேவையான அத்தனை ராணுவ பீரங்கிகளும் வேற எந்த நாட்டில் இருந்து அவங்க வாங்க சரிங்களா, எங்கிருந்து எடுத்தாங்க, அவர்கள் நாட்டில் இருந்து எடுத்தாங்க. இதை குறிச்சு ஆராய்ச்சி பண்ண தேவனுடைய பிள்ளைகள் எப்படி தெரியும் எழுதியிருக்காங்க, தேவன் பார்வோ சேட்டலைட் இருந்து இன்னைக்கு கைடன்ஸ் கொடுக்கல, எதிர்த்து கொடுக்கிற வேத வசனத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் கைடன்ஸ் கொடுக்கிற. அப்ப எந்த அளவுக்கு தேவன் டைரக்டா இறங்கியிருக்காரு, இஸ்ரேல் ஜனங்களுடைய தண்டனையின் காலத்தை முடிக்கிறேன். அப்ப அவருடைய தண்டனையின் காலம் முடிஞ்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பேவர் கொடுக்கிற காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் இந்த காலம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வந்திருக்கிறது காலம், அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்ப காலம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, என்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் பேவர் பண்ணாரோ அன்னைக்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நம்மளுடைய ராஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற இதெல்லாம் தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லு. சரி இந்த தீர்க்க தரிசனங்கள்ல தேவன் நமக்கு என்ன சொல்ல வர, அதை பார்க்காம இந்த சப்ஜெக்ட் முடிச்சவங்க இந்த சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் நமக்கு, ஜஸ்ட் வெறும் இன்ஃபர்மேஷனா மட்டும்தான். இஸ்ரேல் ஜனங்க இத்தனை காலம் அவங்க அக்கிரமம் பண்ணாம தேவன் சொன்னார், அதை என்ன பண்ணிட்டார் செஞ்சு முடிச்சுட்டார். இது அந்த அக்கிரமத்தின் காலம் கரெக்டா ஈக்குவலா அந்த அக்கிரம காலத்துக்கு அவங்க தண்டனை அவங்க கொடுத்துட்டார் அப்படிங்கறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், ஏதாவது பிரயோஜனம் இருக்குல்ல, நம்ம வாசிக்க முடியும். தீர்க்க தரிசனத்தை அற்பமா என்ன அடிக்கடி ஹவு டு ஸ்டடி பைபிள் நம்ம வாசிக்கிற ஒரு வசனம், இதுக்கு முன்பு இருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு என்னவா இருக்கு, போதனைகளாக. இந்த ஒரு தீர்க்க தரிசனம் வெறும் தெரிந்து கொள்றதுக்காகத்தான் நமக்கு தேவன் கொடுத்திருக்காரா? அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செய்து நான் வச்சுக்க, எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இன்ஃபர்மேஷனுக்காக தேவன் நமக்கு கொடுக்கல. அதுல முக்கியமான ஒரு பாடத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கா, அதை நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன தெரியுங்களா, இஸ்ரேல் ஜனங்களுடைய அக்கிரமத்தை அவர் எப்படி வச்சிருக்கேன்னு சொன்னார், வாட்சமில்லையா, என் கண் முன்னாடியே வச்சிருக்கேன். அவர்கள் பண்ணக்கூடிய அக்கிரமம் எனக்கு மறைவாவே இல்ல, அவர்கள் அக்கிரமத்துக்கு தக்கதாய் நான் நீதியை சரிக்கட்டிடுவேன் சொன்னார் இல்லைங்களா. இது யாருக்கு சொன்ன? இஸ்ரேல் ஜனங்கள் சொன்ன, மாம்சத்துக்குரிய இஸ்ரேல் ஜனங்கள். நம்மளா யாரு? நம்மளை பத்தி பேசியிருக்கார் போல. எப்படி பேசியிருக்கார் வாசிக்கலாம், 103வது சங்கீதம் 9 வசனவாசி 8 வசனத்திலிருந்து 103வது சங்கீதம் 8
கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீதியும் சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக.
நல்ல கவனிய, தயவு செய்து இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிக்க, நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லும் போது என்ன மாதிரி ஒரு அழகான இன்ட்ரோடக்ஷன் பார். நம்முடைய பிதாவா, ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், எப்படி இருக்காரா நம்முடைய பிதாவாகிய தேவன், எப்படி இருக்காரு, எப்படி இருக்காரு? உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் அப்புறம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் யாரு? நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவன். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை, எங்கேயாவது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கார், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்கார், என்னை பின்பற்றுங்கள் நான் சொல்றது கேளுங்க, என்னுடைய வழியில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படியே என்ன மாதிரி இருக்கேன்னு எங்கேயுமே சொல்ல, ஆனா ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், எங்க அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எங்கேயும் என் பிதா பூர்ண சத்குணராக இருக்கிறது போல நீங்க எப்படி இருக்கீங்க? ஏசு கிறிஸ்து எப்படி இருக்கு சொல்லியிருக்காரு, எங்க அப்பா மாதிரி இருக்கு. நீங்க நம்ம எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், இப்ப இருக்கணும். இந்த வசனம் சொல்றது பாருங்க, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நாம எப்படி இருக்கணும், இருக்கிறமாங்க கொஞ்சம் பாருங்க, அப்படியே கொஞ்சம் அப்படியே கண்ணு முன்னாடி கொஞ்சம் பாருங்க, இருக்கிறமா? அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்றைக்கும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார், அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும். நல்ல கவனிங்க, நம்முடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக நமக்கு நீதியை சரிக்கட்டாமலும் இருக்கிறார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, சரிக்கட்டிருக்கார். அதுக்காகத்தான் இந்த வசனங்களை படிச்சோம், ஒவ்வொரு பாவத்துக்கும் புரோகிராம் போட்டு தண்டனை கொடுத்திருக்கார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனா நமக்கு சரி கட்டினா என்ன ஆகும் தெரியுங்களா, என்ன ஆகும்? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தூங்கி எந்திரிச்சோடனே நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் எப்படி வருது, ஆப்போசிட்டால வருது. தேவனுக்கு புரோதமாவே பழைய மனுஷன் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறான், செய்யறானா இல்லையா, செய்யத்தான் இருக்கிறான். அவர் நமக்கு நீதியை சரி கட்டாருன்னு வச்சுங்க, அடுத்த நாள் காலையில எந்திரிக்க முடியாது, முடியுமா, முடியவே முடியாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாம இருதயத்தில் செய்யக்கூடிய பாவங்கள், மனதளவில் நம்ம நினைக்கக்கூடிய தவறான எண்ணங்கள், சிந்தனைகள், இது எல்லாத்துக்கும் தேவன் சரி கட்டினார்னா நம்மளால தாங்கவே முடியாது. அவருக்கு தெரியும், தாங்கவே முடியாது. ஏன் தெரியுங்களா, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அவரை போலவே மாறுறதுக்கு உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிருக்க, தேவன் முன் குறிச்சதுக்கு அப்புறம் சகல இரக்கத்தையும் தேவன் திருச்சபை மேல வச்சுட்டார். நம்ம எப்படி இருக்கணும் திங்க் பண்ணி பாரு, அவர் அப்படி இரக்கமும் நீடிய உருக்கமும் இன்னைக்கு திருச்சபை மேல வச்சதுனால நம்மளை பார்த்து அவங்களும் ஜனங்க தானே, இஸ்ரேல் ஜனங்களும் மனுஷர் தானே, அவங்களோட உடம்புடைய சகப்பிரசம் தானே ஓடுது, நம்முடைய உடம்புடைய சகப்பிரசம் தானே ஓடுது. ஆனா அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு, சரியா நீதியை சரி கட்டியிருக்காரு. ஆனா நமக்கு சொல்லும் போது நான் உங்களுக்கு சரி கட்டல அப்படின்னா, எந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல அன்பும் நீடிய சாந்தமும் இரக்கமும் வச்சிருக்கிறாருங்கிறத இப்ப நம்ம சிந்திக்க வேண்டாமா? இந்த கடைசி காலத்துல இதைய சிந்திக்கிறதாக தீர்க்க தரிசனம், இல்லைன்னா வெறும் தீர்க்க தரிசனத்தை பார்த்துட்டு போயிட்டோம்னா 100% நமக்கு இது பிரயோஜனமாவே இருக்காது. அதனாலதான் நம்ம எந்த தீர்க்க தரிசனத்தை படிச்சாலுமே அந்த தீர்க்க தரிசனத்துல தேவன் நமக்கு என்ன பாடத்தை கொடுக்கிறாருங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப நம்ம பாடத்தை கொடுத்துட்டா இல்லையா, இல்லைங்களா? அவங்களுக்கு நான் சரி கட்டல, ஆனா உங்களுக்கு நான் சரி கட்டி இருக்கேன். சாரி, தப்பா சொல்றேன். அவங்களுக்கு சரி கட்டிட்டேன், உங்களுக்கு நான் சரி கட்டல. ஏன்னா உங்க மேல எப்படி இருக்கு? இரக்கம் நீடிய சாந்தமா இருக்கு. அடுத்த வருஷம் வாசிக்கலையே, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ,
பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ, அவருக்கு பயப்படுகிறவன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார்.
நம்மள பார்த்து சொல்லும்போது எப்படி சொல்லிட்டா பாருங்க, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உங்கள பாவங்களை என்ன விட்டு என்ன பண்ணிட்ட விலக்கிட்ட. இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது மறுபடியும் அந்த வாசிங்க, எரேமியா 16:17 வாசி.
அலர்ட் ஆயிருந்தோம்.
அலர்ட்டானுங்க. நம்ம யாரை எதிர்த்து நிற்கிறோம்? நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, சாத்தானை எதிர்த்து நிற்கிறது விட்டு போட்டு சகோதரனுக்கு எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சோம். இதுதான் பிரச்சனை. யார விட்டுறோம்? சாத்தானை விட்டுட்டு சகோதரனை எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? அப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம், அதே மாதிரி ஊழியங்கள் செய்யறோம், நிறைய பணத்தை செலவு பண்றோம், நேரத்தை செலவு பண்றோம், நம்முடைய கால நேரங்கள் எல்லாம் செலவு பண்றோம். இதெல்லாம் எதுக்கு? கடவுளுக்கு. கரெக்டா சொல்லுங்க, கடவுளுக்கு நம்ம செய்யறோம். கடவுளுக்கு இல்லையா? நம்ம கடவுளுக்கு எதுவுமே செய்ய முடியாத, உயிரோடு இருக்கிறதே அவர் நமக்கு செஞ்ச புண்ணியம். அவர் போட்ட பிச்சையெல்லாம் உயிர் வாழ்ந்து வச்சுக்கிறோம். மேலான சத்தியத்தையும் நமக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அவர் சொல்லிட்டார், நான் பசியா இருந்தேன்னா நான் அவங்கிட்ட கேட்க மாட்டேன்ட்டு. அப்ப அவருக்கு நம்ம எதுவுமே, அப்ப அவரு மேல நம்ம காட்டக்கூடிய அன்பை தேவன் நமக்கு யாருகிட்ட காட்ட சொல்றாரு? அதைத்தான் சொல்றேன். எதுக்காக இத்தனை கஷ்டங்கள் நம்ம படுறோம்னா, சகோதரிக்காகத்தானே, சகோதரிகளுக்காகத்தானே இதெல்லாம் செய்யறோம். இந்த கான்செப்ட் என்னைக்கு நமக்கு புரியுதோ அன்னைக்கு தாங்க நம்ம மனவாட்டி ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். இல்லைன்னா நாம் தெரிந்து கொண்ட சத்தியங்கள் வெறும் சத்தியமா மட்டும்தான் இருக்கும், அது ஒரு இன்ஃபர்மேஷனா மட்டும்தான் இருக்கும், அப்ளிகேஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை சொல்லும் போது அவர்கள் எப்போதுமே அந்த நீதியை தரக்கூடிய நீதிமான்கள் மாறிப்பாங்க. அவங்களை பத்தி ஒரு வசனம் சொல்லுங்க, வாசிங்க. சங்கம் 192 சங்கீதம் 12 வசனம். ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லி நம்ம இந்த சப்ஜெக்ட் முடிச்சுக்கலாம். 92 சங்கீதம் 12 வசனம்.
நீதிமான் படையை போல் செழித்து
சகோதரனுக்கு ஒரு சில குணலட்சணங்கள் உண்டு. அதே மாதிரி நீதிமானுக்கு ஒரு சில குணலட்சணங்கள் உண்டா? இது என்னது? லீபனோன் மலையில இந்த கேதுரு மரங்கள் எப்போதுமே அதிகமா எங்கதான் வளரும்? மலைப்பகுதிகள், அதுவும் மலையுடைய உச்சியில தான் வளரும். நமக்கு கூட ஒரு கண்மலை இருக்கு, அங்கதான் பவுண்டேஷன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பவுண்டேஷன்ல வளரக்கூடிய ஒரு நிலம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட், எல்லா மரங்களுமே சில நேரம், சில மரங்கள் கொஞ்ச நாள் வாழும், கொஞ்ச நாள் செத்து போயிடும், சில மரங்கள் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி லீபனோன் இந்த கேதுரு மரம் வந்து இருக்கிறதுலயே ரொம்ப நாள் வாழக்கூடிய ஒரு மரம். இன்னைக்கு கூட ஜெர்மன் நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் ரொம்ப நாள் அதிகமா உயிர் வாழ்ற ஒரு மரம் இருக்கா? அந்த மரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா மெத்துசலா. எல்லா மரங்களுமே அதனுடைய கிளைகள் இருக்கு பாருங்க, கிளைகள் எப்படி வளரும்? எல்லா மரத்துக்கும் கிளைகள் எப்படி வளரும்னா, தனித்தனியா பிரான்ச் தனித்தனியா, அப்புறம் அதுல இலைகள் வரும், பழங்கள். ஆனா இந்த கேதுரு மரத்துக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் குண லட்சணம், ஒரு கிளை இன்னொரு கிளையோட அப்படி பின்னி பிணைஞ்சிட்டே வரும். அப்படின்னா என்னன்னு நீங்களே சொல்லுங்க, எப்படி இருக்கும்? ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அவர்கள் எப்படி இருக்கும்னா, அன்பிலே பிணைக்கப்பட்டவர்களா அப்படியே வளரும், ஒன்னா வளரும், ஒன்னா வளரும். அதைத்தான் சொல்லப்பட்டது. யாரையும் நம்ம என்ன பண்ண முடியாது? வெறுத்து ஒதுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. எல்லாரும் ஒன்னா அப்படியே பின்னி பிணைஞ்சு வளரும். கலாத்தியர் 6:2 வாசி. ஒரே தேவனை வணங்குகிறவர்கள் அவர்கள் எப்படித்தான் வளரணும் பைபிள் சொல்லுதுன்னா, ஒருவருக்கொருவர் பின்னி பிணைஞ்சுதான் வளரும். வெளிய தனியா போயெல்லாம் வளர்ந்துச்சுன்னா அது கேது மரம் அல்ல, அது கேது மரம் இல்லைன்னா அந்த அது நீதி மாடும். எல்லா ஜனங்களும் ஒரே பிணைக்கப்பட்டு ஒரே அன்பில பிணைக்கப்பட்டு வளரக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கணும். அதே சமயத்துல அந்த கேது மரத்துக்கு இன்னொரு குவாலிட்டி என்னன்னா, நிறைய மரங்கள் இருந்து நிறைய வாசனை வீசும், ஆனால் கேது மரத்திலிருந்து ஒரு அருமையான ஸ்வீட் பர்ஃபியூம் மனம் வந்துட்டே இருக்கும். அதாவது அந்த இடத்துக்கு போனாலே இங்க அந்த மரம் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நம்ம லைஃப் அப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும் பாருங்க, இவரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணுமா? போறாம பாரு, அப்படி இருக்கக்கூடாதுங்கிற. ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான், கஷ்டம் இல்ல குஷ்டம் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மற்றவர்கள் நம்மளை நல்லவர்கள் சொல்ற அளவுக்கு நம்ம நடக்கிறது நம்ம எல்லாருக்கும் திருப்தியா நடத்த முடியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், நாம் தேவனுக்கு நல்லவர்களா நடக்கிறது முயற்சி பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு நல்லவர்கள் ஆயிடும்? மனிதர்களுக்கு நல்லவர்கள் ஆயிடும். நம்ம மனிதர்களுக்கு நல்லவர்களா காட்டலன்னா யாருக்கு நல்லவர்களா காட்டலன்னு அர்த்தம்? தேவனுக்கு. அதனாலதான் சொல்றாரு, ஒரு அருமையான மனம் அதிலிருந்து வீசக்கூடிய நிலைமைகள். அது மட்டும் இல்ல, இன்னொரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்னன்னா, எல்லா மரங்களுக்குமே மழைக்காலம், அப்புறம் நல்லா பூ பூக்கக்கூடிய காலம், இலையுதிர் காலம் அப்படிங்கிற சொல்ற மாதிரி ஆட்டம் சீசன் எல்லா மரங்களுக்குமே உண்டு. இலையுதிர் காலத்துல அந்த மரம் என்ன கம்ப்ளீட்டா இலையெல்லாம் உதிர்ந்து காஞ்சி கருவாடாயிடும். அப்புறம் வசந்த காலம் வரும்போது நல்லா வளரும். ஆனால் கேது மரத்துக்கு மட்டும் இலையுதிர் காலமே இல்லை. ஏன்னா அது என்றைக்குமே செழிப்பாவே இருந்துட்டு, அதுக்காக தாங்க நீதிமன்றம் கூப்பிட்டு சொல்லி அவன் நீர்க்காலங்களின் ஓரமாய் நட்டப்பட்ட ஒரு இலையுதிராதிருக்கிற மரத்தை போட்டிருப்பான்னு முதல் சங்கீதத்துல சொல்றாரே, அது கேது மரத்து தான் அந்த சங்கீதத்துல காவி விழுந்தார். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே சத்தியத்திலையும் அன்பிலையும் அவர்கள் செழிப்புள்ளவர்களாக வளரக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க. அப்படி வளர்றது தாங்க கடைசி காலத்துல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம எந்த மன விசாரணும் இல்லாம கடைசி காலத்துல நாம எல்லா அன்பிலையும் ஒரே ஐக்கியத்துல ஒரே அன்புல நாம வளரும் போது மெய்யாகவே நம்முடைய சபையும் நம்முடைய ஐக்கியத்தை நம்முடைய அன்பை நம்முடைய பேரை எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் ரெடியா இருக்கார். அவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோமா இல்லையாங்கிறத நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நம்ம பார்க்கலாம். சோ அந்த கடைசியை நம்ம பார்க்கும் போது அவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு நீதியை சரி கட்டிட்டா நமக்கு அவர் கட்டவே போறதே இல்லை. ஏன்னா நம்மேல் அளவற்ற இரக்கமும் நீதியும் சாந்தமும் தேவன் வச்சிருக்கார். அது அப்படி இருக்கிறதுனால நாமும் மற்றவர்கள் மேல இதே குணலட்சணத்தை காட்டி தேவனுடைய ராஜ்யத்திலே தேவனத்திலே நம்ம பங்கு சேர தேவன் கிருபை செய்வராக. இந்த அருமையான